Subhanallah. Subhanallah wa bihamdihi subhanallahil azim. سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا ذَلِكَ رَجْعٌ بَعِيدٌ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் தான் சொன்னதை கேட்டு அவர்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு அதேபோன்று இந்த வாழ்க்கை மற்றும் மரணம் என்ற இரண்டை யார் அது அழகான அமல்களை செய்து அந்த மறுமைக்கான அந்த வீட்டை அலங்கரித்துக் கொள்பவர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை மற்றும் மரணம் என்ற இரண்டையும் படைத்திருப்பதாகவும் கூறி அந்த அமல்கள் என்னென்ன எப்படியான அமல்கள் செய்ய முடியும் என்பதனையும் விளக்கப்படுத்தி அதனை எப்பொழுது எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் தெளிவாக அல் குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் அல்லாஹு தஆலா விவரித்து கூறுகிறார். இப்படியாக ஒரு மிகப்பெரிய அமலை செய்வதற்குரிய ஒரு காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடையக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதமாகும். அதனுடைய முதல் 10 நாட்கள் விசேடமானது சிறப்பிற்குரியது. அதே போன்று அந்த 10வது நாள் ஒரு தியாகம் என்று சொல்ல தகுமான ஒரு காரியம். அதாவது உல்ஹியா என்ற ஒரு விடயத்தை ஒரு அமலை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். காலத்துக்கு காலம் அமல்களை நாம் தட்டிச் செல்வதற்கு அதனை நாம் செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வழிகளை அமைத்திருக்கின்ற அதே வேளை அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன என்ன முட்டுக்கட்டைகளை எப்படி போடலாம் என்ற திட்டத்தையும் ஷைத்தான் வைத்திருக்கிறார். உலுஷியா நெருங்குகிறது என்ற அந்த தருணமே அப்படி ஒரு செய்தியையும் காதுகள் செவிமடுத்த உடனேயே ஷைத்தான் அவனுடைய சதி வலைகளை வீச தொடங்குகிறான். முதலில் அவன் எமக்கு வீசக்கூடிய அந்த வலைதான், அது ஒரு வசதியுள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். எம்மிடம் இருக்கக்கூடியதை நாம் கொடுத்தால் நாம் எங்கே போவது என்ற ஒரு வகையான ஏழ்மை என்ற ஒரு எண்ணத்தை முதலில் அவன் சதி வலையாக வீசுகிறான். இந்த உஷியா எம் ஒவ்வொருவருக்கும் கடமையா அல்லது அது ஒரு சுன்னத்தான காரியமா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு, இந்த உஷியாவை நாம் கொடுப்போம் என்ற ஒரு நியத்துடன் அந்த நியத்தை வைத்தவர்களாக அதற்கு என்ன தடங்கல்கள் இருக்கின்றன என்று அலசி பார்த்து அந்த தடைகளை நீக்குவதற்குரிய வழியை நாம் பார்க்கலாம். ஷைத்தான் ஆயிரம் சதி வலைகளை விரித்தாலும் அந்த ஒவ்வொன்றையும் அந்த இந்த அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை கொண்டு எம்மால் தகர்த்தெறிய முடியும். முதன் முதலாக அந்த ஷைத்தானுடைய அந்த சதி வலை என்ன? நாம் இந்த உஷியாவை கொடுப்போம் என்றால் அது பெரும் நிதியை கொண்டது, அதிகம் காசு கொடுக்க வேண்டும் என்று முதலாவது தனக்கு ஏழ்மை ஏற்பட்டு விடும் என்று அந்த ஷைத்தான் பயமுறுத்துகிறார். இதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், இந்த ஏழ்மை ஏற்பட்டு விடும் என்ற ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படுகிறது, இதனை நான் செய்தால் அவ்வளவுதான் என்ற ஒரு கற்பனையில் நீங்கள் சென்று மூழ்குகிறீர்களே, இது வருவது எங்கிருந்து தெரியுமா? ஷைத்தான் இந்த ஏழ்மையை உங்களுக்கு ஏவுகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். எனவே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த உஷியாவை நாம் கொடுப்பதற்கு ஏழ்மை என்ற ஒரு எண்ணம் எமக்கு தடையாக இருக்கும் என்றால் அது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதனை புரிந்து கொண்டவர்களாக அதனை கிழித்தெறிய நாம் தயாராக வேண்டும். இரண்டாவதாக, இருப்பதே ஒரு சில பொருள்கள் தான் அல்லது பணங்கள் தான், இதை வைத்துதான் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும், அதற்குள் உஷியாவை எப்படி கொடுப்பது என்ற ஒரு சிந்தனை இன்னும் சிலருக்கு ஏற்படும். அந்த இருக்கின்ற அந்த செல்வத்திலே நாம் எடுக்கின்ற அந்த பெருநாளுக்கு எடுக்கின்ற ஆடைகள், நாம் செய்கின்ற பலகாரங்கள் போன்றவற்றை ஒரு சில அளவு குறைத்துவிட்டு அதிலே ஒரு சில பணங்களை ஒதுக்கி நாம் உஷியாவாக கொடுக்கலாம். வசதியுள்ளவர்கள் கொடுத்துக் கொள்வார்கள் என்று மௌனமாக எந்தவித சத்தமும் போடாமல் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒருவேளை இதை என்னிடம் கேட்டு விடுவானோ என்ற ஒரு பயம் எனக்கு ஏற்படுகிறது என்றால் அதுதான் வரவேற்கத்தக்க விடயம். இந்த உஷியாவின் மூலம் அல்லாஹ் நாடுவதே அதுதான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உஷியா கொடுக்கின்ற காரணத்தினால் அதனுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ உங்களை அந்த அல்லாஹை வந்து அடைவது கிடையாது என்றாலும் தக்குவாமின்கும், உங்களில் இருந்துள்ள அல்லாஹினது அச்சந்தான் அவனை வந்தடைகிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அந்த அல்லாஹ் கேட்டுவிடுவானோ என்ற ஒரு பயத்திலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சொற்ப செல்வங்களாக இருந்தாலும் பணங்களாக இருந்தாலும் அதை வைத்து அழகாக பெருநாளை கொண்டாடி விடுவோம் என்று நினைக்காமல் அதிலே ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்திவிட்டு இந்த உஷியாவை கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். மூன்றாவது விடயம், அப்படி நாம் இதனை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பணத்துக்கு வேறு ஏதாவது செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போகிறோம்? ஒன்று சாப்பிட்டு அதனை முடிப்போம், அல்லது ஆடைகளை எடுத்து உடுத்துவோம், வேறு என்ன செய்ய முடியும்? இது பற்றியும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆதமுடைய மகனை பார்த்தால் எப்பொழுதும் இந்த பணத்தின் மீது பேராசைப்பட்டவனாக இருக்கிறான். எப்போது ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் எப்பொழுதும் எனது செல்வம் எனது செல்வம், இதனை நாசமாக்கிவிடக் கூடாது, இதனை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று பேயாக அலைந்து திரிகிறான். அதற்காக கஞ்சத்தனம் செய்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மூன்று விடயங்கள், இந்த மூன்றில் தவிர வேறு எப்படி நீ இந்த பணத்தை பயன்படுத்துகிறாய், இந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறாய்? ஒன்று சொல்லுகிறார்கள், ஒன்று நீ சாப்பிட்டு அதனை முடித்து விடுகிறாய், அல்லது ஆடையை வாங்கி உடுத்தி அதனை பலசாக்கி விடுகிறாய், அல்லது அதனை சதக்கா செய்து நாளை மறுமை நாளிலே அதனுடைய சிறப்பை பெறுவதற்காக அனுப்பி வைக்கிறாய். இந்த மூன்றை தவிர ஒரு மனிதனுக்கு அவனுடைய செல்வத்திலே முழுமையான பிரயோஜனம் கிடைப்பது கிடையாது. மற்ற விடயங்களை செல்வங்கள் செல்வங்கள் என்று சேர்க்கிறான், சொத்துக்கள் சொத்துக்கள் என்று சேர்க்கிறான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதை அனைத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு அவன் விட்டுவிட்டு செல்கிறான் அடுத்த மனிதர்களுக்காக, அடுத்த மனிதர்கள் அனுபவிப்பதற்காக. நாம் எமது மறுமை வீட்டை பாழாக்க வேண்டுமா? அங்கே எமக்கு கூடிய கிடைக்கக்கூடிய அந்த அமல்களுக்குரிய சிறப்புகளை பெருமதிகளை நாம் இழக்க வேண்டுமா? எனவே நாம் சரியாக யோசித்து பார்த்தால் இந்த பணத்தை வைத்து நாம் ஒன்றும் செய்ய போவதில்லை. இந்த உலகத்திலே நிலையில்லாத இந்த உலகத்திலே அதை ஏதோ ஒரு வகையிலே பயன்படுத்த போகிறோம். அதற்கு நாம் எதனை வாங்கிக் கொண்டாலும் அதுவும் நிலையாக இருப்பதில்லை. அல்லது அந்த விடயங்களை விட்டு ஒரு நாள் நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு செல்லவிருக்கிறோம். எனவே இந்த இடத்திலே சுயநலமாக நாம் யோசிப்பதுண்டு. மனிதர்கள் சுயநலக்காரனாக இருக்கிறான், அடுத்தவர்களுக்கு நான் கொடுக்க கூடாது, நான் எப்படியாவது இதனை வைத்து பிரயோஜனப்பட முடியும். சுயநலமாகவே சிந்தியுங்கள். எப்படி தெரியுமா? நாளை மறுமை நாளிலே இதை வைத்து நான் பெரும் பெருமதிகளை பெற்றுக் கொள்ளலாமே, பெரும் சிறப்புகளையும் வெகுமதிகளையும் அள்ளிக் கொள்ளலாமே என்று நாம் ஏன் சிந்திக்க கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் தசத்தக பி அதலி தம்ரத்தின் மின் கஸ்பின் தையிப், இந்த சதக்கா அது எந்த வடிவத்திலே கொடுத்தாலும் அதனுடைய அல்லாஹு தஆலா அதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமதிகள் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ஈத்தம்பலத்தில் அரைவாசியை சதக்கா கொடுக்கிறார், முழுதாகவும் அல்ல, ஈத்தம்பலத்தின் அரைவாசி. அப்படி கொடுக்கிறார் என்றால் அவர் நல்ல சம்பாத்தியத்திலிருந்து அதை கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுத்திருந்தால் அல்லாஹ் அதனை தனது வழக்கரத்தால் வாங்கிக் கொள்கிறார். அல்லாஹு தஆலா நல்லதை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவர் கொடுத்த அந்த அரைவாசி ஈத்தம்பலத்தை சதக்காவாக கொடுத்த அந்த ஈத்தம்பலத்தை அல்லாஹு தஆலா நன்மையாக வளர்க்கிறான். உங்களில் ஒருவர் எப்படி ஒட்டக குட்டியை அதனுடைய சிறு பராயம் முதல் கண்காணித்து அழகாக வளர்ப்பீர்களோ இதை போன்று அல்லாஹு தஆலா வளர்த்து கொண்டே இருக்கிறான். மறுமையிலே சென்று பார்க்கிற பொழுது ஒரு மலை அளவு நன்மை செய்த நன்மைகள் எமக்காக காத்திருக்கும், மலை அளவு நன்மைகள் இருக்கும். நாம் செய்யவில்லை. அது என்ன என்று பார்த்தால் நாம் உலகத்திலே கொடுத்த அந்த ஈத்தம்பலத்தின் அரைவாசியாகும். எனவே ஈத்தம்பலத்தின் அரைவாசி எமக்கு அந்த அளவு மறுமையில் பெருமதிகளை வெகுமதிகளை பெற்று தருகிறது என்றால், இப்படியான உலகியா போன்ற நற்காரியங்களிலே என்னையும் நாம் இணைத்துக் கொண்டால் எவ்வளவு ஒரு பெரும் செல்வத்தை, ஒரு பெரும் பிரயோஜனமான பரிசுகளை அந்த மறுமையில் நம்மால் வாங்கிக் கொள்ளலாம். அதே போன்று பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடிய ஒவ்வொன்றும் நிலையாக இருப்பது கிடையாது, எம்மை விட்டு சென்றுவிடும். அல்லது நாம் அதை விட்டு சென்று விடுவோம். மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த அத்துணை சிறப்பம்சங்களையும் அத்தனை சிறப்பம்சங்களும் நிலையாக எம்மோடு தங்கக்கூடியது, என்றும் அழியாதது என்ற விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். சுப்ஹானல்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநுஃமினு பில்லாஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. மேலே பார்த்த விடயங்களின் மூலம் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நாமும் இந்த உஷியா பங்கேற்றிலே சேர்ந்து கொள்வோம். அதற்குரிய அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய அந்த பெரும் பரிசுகளை அடைந்து கொள்வோம் என்று எமக்கு நியத்து வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வரவில்லை என்று சொன்னால் இன்னும் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளிலும் நடக்கக்கூடிய ஒரு உண்மையை பற்றி கூறுகிறார்கள். இரண்டு மலக்குகள் ஒவ்வொரு நாளிலும் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். இறங்கிய அந்த மலக்குகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரார்த்தனையை கேட்டுக் கொள்கிறார்கள். அதிலே ஒருவரின் பிரார்த்தனை, ஒரு மலக்கு கூறுகிறார் என்னவென்றால், உன்னுடைய பாதையிலே யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னும் பின்னும் கொடுப்பாயாக, அவர்களுக்கு நீ கொடுத்து கொண்டே இருப்பாயாக என்று ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார். அதே போன்று மற்றைய மலக்கு பிரார்த்திக்கிறார், யார் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலக்கு பிரார்த்திக்கிறார். இப்படியும் ஒரு விடயம் நடக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே போன்று இந்த செல்வத்தை கொடுப்பதற்கு, எம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில விடயங்களை கொடுப்பதற்கு எம்மிலே சிலர் கஞ்சத்தனமாக அல்லது யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு அல்குர்ஆனிய வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பல விடயங்களை, இந்த செல்வத்தை மட்டுமல்ல இன்னும் பல விடயங்களை தியாகம் செய்வதற்கு நாம் யோசிக்க மாட்டோம். என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே அதை கூறுகிறான், இன்ன அல்லாஹ் அஷ்டரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அதாவது நிச்சயமாக அல்லாஹு தஆலா விசுவாசிகளுடன் ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறான், ஒரு வியாபாரம் செய்திருக்கிறான். அது என்ன தெரியுமா, விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் தர வேண்டும், அதற்கு பகரமாக நான் உங்களுக்கு சுவனத்தை தருகிறேன். அதுதான் அல்லாஹு தஆலா விசுவாசிகளோடு செய்து கொண்ட அந்த வியாபாரமாகும். எனவே பாருங்கள், இந்த வியாபாரத்தை அல்லாஹு தஆலா செய்கிறான் என்றால் எப்பொழுது நாம் இதனை கொடுப்பது, மறுமையில் சென்று கொடுப்பதா? அல்ல. இப்படி அல்லாஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறார். ஒரு யாசம் கேட்பவரின் வடிவத்திலும் அல்லாஹு தஆலா இதனை அனுப்பலாம். ஒரு மனிதர் என்னிடம் கேட்டு வருகின்ற ஒருவருக்கு என்ன இஸ்லாம் கூறுகிறது, வம்மத்தாயில பலா தன்னர், கேட்டு வருபவரை விரட்டாதே, உன்னிடம் இருப்பதை கொடுத்து விடு. இப்படி அல்லாஹு தஆலா நாம் என்ன செய்கிறோம் என்று பார்ப்பதற்கு பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அமைக்கலாம். அதனுடைய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது நாம் எதிர்நோக்கி கொண்டிருப்பது. இப்படி ஒரு கடமையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இவன் கொடுக்கிறானா இல்லையா? உண்மையிலேயே நாம் அந்த சுவனத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் நாம் செய்த அந்த வியாபாரத்தை நிறைவேற்ற வேண்டும். நாம் செய்த அந்த வியாபாரத்திலே நாம் கொடுத்த விடயங்கள் என்ன? ஒன்று, எமது செல்வங்களை அல்லாஹ் எப்பொழுது கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். செல்வத்தை மட்டுமல்ல எமது உயிர்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த சுவனம் எமக்கு கிடைக்கும். செல்வத்தையோ கொடுப்பதற்கு யோசிக்கிறோம் என்றால் உயிர்களை கொடுப்போமா என்பதனை நானும் நீங்களும் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த வியாபாரத்தை செய்துவிட்டு அதற்கு பகரமாக எமக்கு தருவது சுவனத்தை ஆகும். எதை தருகிறான்? உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருகிறேன், நீங்கள் இதனை எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வியாபாரத்தை செய்கிறான். எனவே இந்த வியாபாரத்திலே அல்லாஹு தஆலாவுடன் நாம் செய்த அந்த கொடுக்கல் வாங்கலிலே உண்மை உள்ளவர்களாக நாம் இருந்தால் எதனையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். ஏன்? பெருமதியான அந்த சுவனம் எமக்காக காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சுவர்க்கத்திற்குள் நாம் நுழைந்து விட்டால் இந்த உலகத்தில் எமக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போகும். நாம் நினைக்கின்ற அனைத்தும் கிடைப்பது கிடையாது. இந்த உலகத்திலே செல்வங்கள் இருந்தும் சொத்துக்கள் இருந்தும் அல்லாஹ்வின் பாதையிலே நாம் அதனை செலவு செய்வதற்கு தயார் இல்லை என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒருவரிடம் அதிகமான செல்வங்கள் இருக்கிறது, ஒரு விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறார், குர்பானி உலகையா போன்ற நக்கிரியைகள் வருகிறது, நீங்களும் சேரலாமே. இல்லை, இந்த விவசாயத்தை நான் முடித்துவிட்டு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று சிலர் சொல்லலாம். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கற்பனை வாழ்க்கை இருக்கிறது, இது என்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு போதும் இதிலிருந்து வெளிவர முடியாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெட்டியை கீறி காட்டினார்கள். கீறிவிட்டு அதிலே ஒரு கோட்டை அடித்து அந்த பெட்டியிலிருந்து வெளியே இழுத்து விட்டார்கள். அந்த பெட்டியை குறிப்பிட்டு காட்டினார்கள், இதுதான் மனிதனின் வாழ்க்கை. அந்த கோடு பெட்டியை தாண்டி வெளியே சென்றது, இதனை குறிப்பிட்டு சொன்னார்கள், இதுதான் மனிதனின் கற்பனையாகும். கற்பனைகளை அடைவதற்கு நாம் சென்றால் எமது வாழ்க்கை முடிந்துவிடும். எமது கற்பனையை நாம் முடிவு அடைத்து, அதாவது முடிவு அந்த கற்பனைகளை நாம் முழுமையாக அடைந்திருக்க மாட்டோம். எனவே இந்த கற்பனைகளுக்கு பின்னால் செல்வதென்பது மடத்தனமான காரியமாகும். புத்திசாலிகள் அப்படி ஒரு போதும் செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான உண்மை, என்னதான் நாம் முயற்சிகள் செய்தாலும் நாம் நினைக்கின்ற அனைத்தையும் எம்மால் இந்த உலகத்திலே பெற முடியாது. அதற்குரிய ஒரே இடம் அந்த சுவனம்தான். ஒரே இடம் அந்த சுவனம் தான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எப்படி அந்த சுவனத்திலே நானதி, சொர்க்கத்திற்கு நாம் சென்று விட்டால் அங்கே நாம் நினைக்கின்ற எல்லாமே கிடைக்கும். நினைப்பது மட்டுமல்ல, வலதை நாம் இன்னும் அதிகமாக எங்கள் புறம் இருந்து நாம் அள்ளி வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆனால் அதற்கு எமக்கு தேவையான விடயம் என்ன? அதனையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்திலே நாம் மயங்கிக் கொண்டிருக்கிறோமே, இந்த செல்வங்களை பார்த்து, இந்த பிள்ளை குட்டிகளை பார்த்து, இவையெல்லாம் உண்மையில் அதில் ஒன்றும் கிடையாது, அதில் வெறும் அலங்காரங்கள் தான். அந்த அலங்காரங்கள் நீங்கிவிட்டால் அதனுடைய வண்ணல், அதனுடைய கோலம் விளங்கும். அது வெறும் அலங்காரம் தான். நீங்கள் செய்யக்கூடிய பெருமதியான நிலையாக மறுமையிலும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அமல்கள் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்விடம் சிறந்த கூலிகளை பெற்றுத் தருவதற்கு தகுதியான ஒன்றாகும். அதே போன்று வகையிலும் அமலா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமலை வைத்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கற்பனை பண்ணலாம். அத ஒரு அமலை நாம் செய்துவிட்டு நாம் கற்பனை பண்ணுகிற பொழுது மறுமையிலே நாம் கற்பனை பண்ணுகின்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா எமக்காக தருகிறான். எனவே பாருங்கள், நாம் புத்திசாலிகளாக யோசிப்போம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு சில எதற்கு வந்தோமோ, அமல் செய்வதற்கு வந்தோம் என்பதனை மறந்துவிட்டு செல்வங்களை தேடுவதற்கும் அல்லது வேறு வழிகளிலே இந்த உலக வாழ்க்கையை கணித்துவிட்டு செல்வத்தை அடைவதற்காக அல்லது ஏதாவது விடயங்களை அடைவதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு நாம் அடைகின்ற அந்த விடயங்கள் நிலையாகவும் இருப்பது கிடையாது. நாம் புத்திசாலிகளா? இந்த உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த மறுமைக்காக நாம் தயார்படுத்துகிறோம் என்றால் நாம் புத்திசாலிகளா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலம் எம்மிடம் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அதனை அல்லாஹு தஆலா எம்மில் ஏற்படுத்துவானாக. அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்வோமாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.
அதிலே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போன்று ரஜப் என்ற மாதங்கள். இந்த 4 மாதங்களும் போர் செய்ய முடியாது, பாவங்களை அதிகமாக ஈடுபட முடியாது. அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி நிறைய நன்மைகளிலே ஈடுபட வேண்டும். இப்படி அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்ப அந்த கண்ணியத்துக்குரிய மாதங்களிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சில தினங்களில் துல்ஹிஜ்ஜா மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஜுமாவிலே சொல்லப்பட்டது போன்று இதிலே பிறை 1 10 வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதி மிகவும் பெருமதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் மிகவும் கண்ணியமாக சொல்லப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من هذه الايام العشر. நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய காலங்களாக இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவைகளாக இருக்கின்றன. பொதுவாக நல்ல அமல்கள் என்றாலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹுக்கு இன்னும் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதையும் விடவுமா இதிலே செய்யக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரிய அமல்களாக இருக்கும் என்று அருமை தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதையும் விடவும் இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன. என்றாலும் இல்லா ரஜுலன் ஹரஜ பினஸ்ஸிஹி வமாலிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டும் அதே போன்று தன்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடச் செல்கின்றார், பலம் மின் தாலிக விஷயில், அதிலே எந்த ஒன்றை கொண்டும் அவர் திரும்பவில்லை, அதாவது அவருடைய சொத்தும் மீதம் இருக்கவில்லை, அதே போல் அவருடைய உயிரும் மீதமாக அவருக்கு கிடைக்கவில்லை, அப்படியே அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விடுகின்றார். இவரை தவிர வேறு எல்லா அமல்களுமே, வேற அமல்கள் என்று செய்யப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கு இந்த காலத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஹதீஸ்களிலே இதனுடைய விதங்கள் வருகின்றன. எப்படியான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதிகமான தக்பீர்கள், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அதே போல தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், இப்படி அல்லாஹை நாங்கள் அதிகம் ஞாபகம் செய்து கொள்வதோடு குர்ஆனை எடுத்து நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று சதகாக்களில் ஈடுபட வேண்டும். இப்படி பல நல்ல அமல்களை, நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இபாதத்துகளில் நாங்கள் ஈடுபடுவது என்பது ஜிஹாத் செய்வதையும் விடவும் மிகவும் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய அமல்களாக இருக்கின்றன. அப்ப அதிலே ஒரு அமல் தான் நாங்கள் இந்த துல்ஹஜ் பத்தாவது நாளிலே செய்யக்கூடிய ஒரு அமல், உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமல். இதனை பொறுத்தவரையில் நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அந்த நாளில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு அல்லாஹுக்காக வேண்டி நன்மையை எதிர்பார்த்து செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாகவே சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் தொழுது, அதே போன்று அவனுக்காகவே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக சொல்கிறான். எனவே இந்த அறுத்து பலியிடுவது என்பது ஒரு இபாதத். யாருக்கு அதனை செய்யக்கூடிய வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அவர் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத், ஒரு வழிமுறை. வசதி இல்லாதவர்களுடைய விஷயம் வேறு. அல்லாஹு தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்கு முடியாத ஒன்றை அல்லாஹு தஆலா ஏவப்போவதில்லை. ஆனால் முடியுமாக இருந்தால் அதனை அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இந்த இடத்திலே பாருங்கள், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான், உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள், அதே போன்று நீங்கள் அறுத்தும் பணியிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வனுஸ்கி வமஹயாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் நான் அறுத்து பலியிடக்கூடிய விஷயங்களும் அதே போன்று என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் அகிலத்தை படைத்த அல்லாஹுக்குரியதாகவே இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எப்படி நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி விரும்பி தொழுகின்றோமோ அதே போன்று தியாகங்களை மேற்கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே, உலுஹியாவுடைய அந்த தினத்திலே நாங்கள் அறுத்து பலியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு அல்குர்ஆனிய வசனம், வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் அறுத்து பலியிடுகின்ற இந்த வணக்க வழிபாட்டை நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். ஏன், லியத்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்காக கொடுப்பதன் காரணமாக அதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹுக்கு ஞாபகம் செய்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் நீங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு அல்லாஹ்தான். பலஹு அஸ்லிமு, அவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி இந்த அறுத்து பலியிடுகின்ற இந்த உலுஹியா என்ற வணக்கம் அல்குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே 1961 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன் ரபஹ பஅத ஸலாஹ், யார் ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே தொழுகையை நிறைவேற்றி அதற்கு பிறகு அறுத்து பலியிடுகின்றாரோ, ஃபகத் தம்ம நுஸ்குஹு, அவருடைய அறுத்து பலியிடுதல் பூரணமாக இருக்கும். அதே போன்று வாஸ்தாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சுன்னத்தையும் அவர் சரியாக நிறைவேற்றியவராவார் என்றும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹஜ் பெண்ணாளுடைய தினத்தில் வசதி உள்ளவர்கள் அந்த வணக்கத்திலும் ஈடுபட்டால் அவர்கள் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தை அவர்கள் சரியாக நிறைவேற்றியவர்களாக இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலுஹியா எந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அல்குர்ஆனிய வசனங்களும் அதே போன்ற ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கின்றன. அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தபஹ கபல ஸலா ஃபல்யத்பஹ ஷாத்தன் மகானஹா, ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் தொழுவதற்கு முன்னாலே அவர் அறுத்து பலியிட்டு விடுவாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது சரியான வணக்க வழிபாடாக அல்லாஹுக்காக அறுத்ததாக அது இருக்காது. எனவே அப்படி செய்தவர் தொழுகைக்கு முன்னால் அறுத்து பலியிட்டவர் மீண்டும் அவர் அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இது அதாவது புகாரியிலே 1960 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய இந்த தக்வாவை, அல்லாஹினுடைய எங்களுக்குள்ள அந்த அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சரியான ஒரு தருணமாக இந்த உலுஹியாவுடைய தருணத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியினுடைய இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹை போய் சேர்வதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய அந்த தக்வா தான் எந்தளவு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி தியாக மனப்பான்மையோடு நீங்கள் அறுத்து பலியிடுகின்றீர்களோ அந்த தக்வா தான் அல்லாஹை சென்றடைகிறது என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த உலுஹியா என்ற இந்த இபாதத்தை, இந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். வசதி இல்லாத ஏழைகள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை எந்த வகையிலும் இந்த சுன்னத்தை நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க போவதில்லை. ஆனால் வசதி உள்ளவர்கள் இந்த இஸ்லாமிய இந்த வழிமுறையை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த சுன்னாவை நல்ல முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பான்மையை தர வேண்டும். உலுஹியா கொடுக்க நினைத்திருக்கக்கூடியவர்கள் பிறை ஒன்றிலிருந்து, அதாவது துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து 10 வரைக்கும், அதாவது அந்த பிராணி அறுக்கப்படும் வரைக்கும் அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய முடிகள் நகங்கள் எதையும் களையக்கூடாது என்றும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் உலுஹியா கொடுக்க நினைத்திருப்பவர்கள் உங்களின் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏத்தாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு உலுஹியா பங்கு 10,000 ரூபாய். அதற்கு பொறுப்பாக சகோதரர் லுக்மான் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கின்ற நேரத்தில் அவசரமாக அந்த பணத்தை கொடுத்து விடலாம். முடிந்த வரைக்கும் பணத்தையும் பெயரையும் அவசரமாக கொடுப்பது என்பது இந்த காலத்தை பொறுத்தவரையில் மாடு எடுப்பது என்பது ரொம்ப சிரமத்துக்குரிய ஒரு காலமாக இருக்கிறது, கொஞ்சம் இலகுவாக இருக்கும். செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்துக்கான அந்த பிறை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஏற்றாலையிலே சகோதரர் ஏத்திசாம் தலைமையிலே பிறை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பொறுப்பு அந்த குழுவிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை அழைத்து சென்று செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு அந்த நேரத்திலே அவர்கள் பிறை பார்த்து ஜமாஅத்தாருக்கு அதனை அறிவிக்க வேண்டும். அதே போன்று வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் பிறைகளை பார்த்து தென்பட்டோ தென்படவில்லையோ அந்த தகவல்களை ஜமாஅத்துக்கு தெரியப்படுத்தினர். பாகிஸ்தான் ஷகீல் சகோதரர் எல்லா முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லியிருக்கிறார். Sorry.